முதல் வாசகம். சபையாய் கூடி ஓய்வு நாளை புனிதமாய் கடைபிடியுங்கள். லேவியர் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 23, இறை வார்த்தைகள் 1:4-11, 15, 16, 27 மற்றும் 34-38 முடிய. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, நீங்கள் சபையாய் கூடி குறிப்பிட்ட நாளில் புனிதமாய் கடைபிடிக்க வேண்டிய ஆண்டவரின் பண்டிகை நாள்களாவன. முதல் மாதம் 14 மாலையில் ஆண்டவருக்கான பாஸ்கா, அந்த மாதம் 15 ஆண்டவருக்கான புளிப்பற்ற அப்ப பண்டிகை, 7 புளிப்பற்ற அப்பங்களை உண்பீர்கள். பண்டிகையின் முதல் நாள் சபை கூடும் புனித நாள். அன்று வேலை செய்யலாகாது. 7 ஆண்டவருக்கு எரிபலி செலுத்த வேண்டும். 7 சபை கூடும் புனித நாள், அன்று வேலை செய்யலாகாது. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, இஸ்ரேல் மக்களிடம் நீ சொல்ல வேண்டியது, நான் உங்களுக்கு கொடுக்கும் நாட்டில் நீங்கள் வந்து அறுவடை செய்யும்போது அறுவடையின் முதல் விளைச்சலான ஒரு கதிர்கட்டினை குருவிடம் கொண்டு வர வேண்டும். உங்கள் சார்பாக ஏற்கத்தக்கதாக குரு அந்த தானிய கட்டினை ஓய்வு நாளுக்கு பின்வரும் அடுத்த நாளில் ஆண்டவர் திருமுன் ஆரத்தி பலியாக்குவார். ஆரத்தி பலியாக கதிர்கட்டினை கொண்டு வந்த ஓய்வு நாளின் மறுநாளிலிருந்து 7 கணக்கிடவும், 7 ஓய்வு நாளுக்கு மறுநாளான 50 ஆண்டவருக்கு புது உணவு படையலும் செலுத்துங்கள். அந்த 7 பாவக்கழுவாய் நாள், புனித சபை கூடும் நாள். அன்று நீங்கள் உங்களையே தாழ்த்தி கொண்டு ஆண்டவருக்கு எரிபலி செலுத்த வேண்டும். 7 15 ஆண்டவரின் கூடார பெருவிழா தொடங்குகிறது. அது 7 தொடரும். முதல் நாள் திருப்பேரவை கூடும் நாள். அன்று எத்தகைய வேலையும் செய்ய வேண்டாம். 7 ஆண்டவருக்கு நெருப்பு பலி செலுத்துங்கள். 8 திருப்பேரவை கூடும். அன்றும் ஆண்டவருக்கு நெருப்பு பலி செலுத்துங்கள். அது நிறைவு நாள். அன்று எத்தகைய வேலையும் செய்யலாகாது. ஓய்வு நாளில் ஆண்டவருக்கு செலுத்தும் காணிக்கைகள், நேர்ச்சைகள், தன்னார்வ பலிகள் தவிர அந்தந்த நாட்களுக்கு ஏற்ற எரிபலி, உணவு படையல், இரத்த பலி, நீர்ம படையல் முதலிய பலிகளை செலுத்தத்தக்கதாகவும் சபையாய்கூடி அந்த நாட்களை புனிதமாக கடைபிடியுங்கள். இவையே நீங்கள் கொண்டாட வேண்டிய விழாக்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
நமது வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து எழுப்புங்கள், மத்தளம் கொட்டுங்கள், யாழும் சுரமண்டலமும் இசைத்து இனிமையாய் பாடுங்கள். அமாவாசையில் பௌர்ணமியில் நமது திருவிழா நாளில் எக்காலம் ஓதுங்கள். நமது வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள். நமது வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள். இது இஸ்ரேல் மக்களுக்குரிய விதிமுறை, யாக்கோபின் கடவுள் தந்த நீதி நேரி. அவர் எகிப்துக்கு எதிராக சென்ற பொழுது யோசேப்புக்கு அளித்த சான்று இது. மகிழ்ந்து பாடுங்கள், நமது வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள். அப்பொழுது நான் அறியாத மொழியை கேட்டேன், உங்களிடையே வேற்று தெய்வம் இருத்தலாகாது, நீங்கள் அந்நிய தெய்வத்தை தொழலாகாது. உங்களை எகிப்து நாட்டினின்று அழைத்து வந்த கடவுளாகிய ஆண்டவர் நானே. நமது வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள், நமது வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக,
உம்மானவோடு இருப்பாராக.
மத்தேயு எழுதிய தூயன செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாற்றி உமக்கே.
பிரிவு 13, இறை வார்த்தைகள் 54 தொடங்கி 58 முடிய. அக்காலத்தில் இயேசு தமது சொந்த ஊருக்கு வந்து அங்குள்ள தொழுகை கூடத்தில் அவர்களுக்கு கற்பித்தார். அதை கேட்டவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். அவர்கள், எங்கிருந்து இந்த ஞானம் இவருக்கு வந்தது? எப்படி இந்த வல்ல செயல்களை செய்கிறார்? இவர் தச்சருடைய மகன் அல்லவா? இவருடைய தாய் மரியா என்பவர்தானே? யாக்கோபு, யோசேப்பு, சீமோன், யூதா ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா? இவர் சகோதரிகள் எல்லாரும் நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா? பின் இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன என்றார்கள். இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். இயேசு அவர்களிடம், தம் சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறை வாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார். அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததால் அவர் அங்கு பல வல்ல செயல்களை செய்யவில்லை. ஆண்டவரின் அருள் வாக்கு. ஏற்றுக்கொள்ள தயங்க வேண்டாம். 1894
ஜனவரி மாதம் 8ஆம் தேதி போலந்து நாட்டிலே ஒரு குழந்தையானது பிறந்தது. அந்த குழந்தையினுடைய வளர்ச்சியிலே அவருடைய தாயும் தந்தையும் மிகுந்த அக்கறையோடு கிறிஸ்தவ நெறியிலும் இறை வார்த்தையின் மீது ஆழமான தாகம் கொண்டு அந்த குழந்தையை வளர்த்தெடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். எனவே தாங்கள் ஒரு நல்ல கிறிஸ்தவர்களாக இருப்பதால் இறைவன் மீது அளவு கடந்த அன்பும் இறைவன் கொடுக்க விரும்புகிற அருளையும் இந்த குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவருடைய பெற்றோர் அங்கே நினைக்கிறார்கள். எனவே அதற்கேற்ப அந்த குழந்தையும் வளர்கிறது, தன்னுடைய பள்ளிப்படிப்பை தொடர்கிறது. 12 வயது ஆகின்ற பொழுது 1906ஆம் ஆண்டு இந்த குழந்தையானது சிறுவனாக இருக்கின்ற அந்த நேரத்திலே இரவு தூங்கும் வேளையில் அன்னை மரியாவினுடைய காட்சி ஒன்றை காண்கிறான். அந்த காட்சியிலே அன்னை மரியா தன்னுடைய கரங்களிலே 2 கிரீடங்களை கொண்டு வருகிறார். ஒரு கிரீடம் வெள்ளை நிறத்திலும் இன்னொரு கிரீடம் சிவப்பு நிறத்திலும் இருக்கின்றது. எனவே இந்த 2 கிரீடங்களையும் பார்த்து கொண்டிருந்த அந்த சிறுவனானவன் அன்னை மரியா கேட்கிறார், இதில் எதை நீ ஏற்க தயாராக உள்ளீர் என்று கேட்கிற பொழுது, வெள்ளையானது வெள்ளை கிரீடம் என்று சொல்லப்படுகிற இது தூய்மையின் அடையாளமாக கொடுக்கப்படுகிறது. இந்த சிவப்பு கிரீடமானது எதனுடைய அடையாளம் என்று சொன்னால் தியாகத்தின் அடையாளம் என்று அங்கே சொல்கிறார்கள். எனவே இந்த சிறுவனானவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், நான் இரண்டையுமே ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆக தூய வாழ்வு வாழ வேண்டும் என்பதிலே விடாமுயற்சியோடு அவன் இருப்பதற்கும் தன்னுடைய வாழ்வை மற்றவர்களுக்காக தியாகமாக்கிக் கொள்வதற்கு தன்னையே ஒப்பு கொடுப்பதற்கும் அவன் தயாராக இந்த இரண்டையுமே 2 கிரீடங்களையுமே ஏற்றுக்கொள்ள அவன் அங்கே தயாராகிறான். எனவே அவனுடைய வாழ்க்கை இப்படியாக கடந்து போகிறது. அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே இறைவன் மீது கொண்ட ஆழமான பற்றுறுதியினாலும் இறைவனை ஏற்றுக்கொள்ள விரும்பியதாலும் அவருடைய பாடுகளில் தன்னையும் இணைத்து கொள்ள வேண்டும் என்கிற சிந்தனை அவனுக்கு உதித்ததாலும் என்று நடக்கிறது என்று சொன்னால், அவர் ஒரு பிரான்சிஸ்கன் துறவர சபையிலே சேர்ந்து அந்த சபையிலே ஒரு குருவானவராக துருநிலைப்படுத்தப்படுகிறார். எனவே அதன் பின்பாக அவர் இறை வார்த்தையை அறிவிப்பதற்கும் மக்களுக்கு அருள் வாழ்வை கொடுப்பதற்கும் இறைவனுடைய வார்த்தைகளை மக்கள் எல்லோருக்குமாக பகிர்ந்தடிக்கக்கூடிய வல்லமை மிக்க ஒரு இறைவாக்கினராக அவர் அங்கே உருவெடுக்கிறார். இந்த அருள் பணியாளர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், ஆசிய பகுதிகளிலும் மற்ற பகுதிகளிலுமாக சென்று தன்னுடைய வாழ்க்கையின் வழியாக இறைவன் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை நான் இறைவனை முழுமையாக ஏற்றுக்கொண்டதால் பெற்றுக்கொண்டதனுடைய அடையாளம் என்று சொல்லி எல்லோருக்குமாக இறைவனுடைய வார்த்தையை போதிக்கிற ஒரு போதகராக உருவாகிறார். அப்பொழுதுதான் உலக போரானது, 2ஆம் உலகப்போர் என்று சொல்லுகிற உலக போரானதும் நடைபெற்று கொண்டிருந்த அந்த தருணத்திலே ஜெர்மனிய நாடு, போலந்து நாட்டு ஆகிய சுற்றுவட்டார பகுதிகளிலெல்லாம் இந்த போரினுடைய தாக்கம் ஒருபுறம், அங்கே முகாம்கள் ஏற்படுத்தப்பட்டு அந்த முகாம்களிலே மக்கள் எல்லாம் சிறைபிடிக்கப்பட்டு கைதியாக மாற்றக்கூடிய சூழலும் அங்கே இருக்கிறது. அந்த ஒரு சூழலில்தான் இந்த அருள் பணியாளரை அங்கே கைது செய்கிறார்கள். எப்படி இப்பொழுது ஸ்டேன்சாமியை கைது செய்து மருத்துவமனையிலே அவர் தன்னுடைய நீதிக்கான போராட்டத்திற்காக இறப்பை சந்தித்தாரோ, அதே போன்று இந்த அருள் பணியாளரும் என்ன செய்கிறார், மக்களுடைய வாழ்வுக்காக மக்கள் மீது கொண்ட ஆழமான நம்பிக்கை வாழ்வுக்கு அவர்களை கையளிக்க வேண்டும் என்ற இவருடைய இறைப்பால் ஈர்க்கப்பட்ட சிந்தனையாலும் என்ன நடக்கிறது என்று சொன்னால், அங்கே இவர் சிறைபிடிக்கப்படுகிறார். எனவே அந்த சிறையில் இருக்கிற பொழுது, முகாமிலே தங்கியிருக்கின்ற பொழுது, அங்கே பதுங்கு கூலி மரண பட்டினி என்று சொல்லப்படுகிற அந்த பதுங்கு கூலியை உருவாக்கி அங்கே மக்களை அடைக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனை உருவாகிறது. இதன் வழியாக இவர்களை கொலை செய்ய வேண்டும், மரணத்தை எய்ய வைக்க வேண்டும் என்கிற சிந்தனை அங்கே உருவானதால் அங்கிருந்தவர்கள் பயப்படுகிறார்கள். ஐயோ, எனக்கு என்ன நிகழ்ந்து விடுமோ என்று சிந்திக்கிற பொழுது, இந்த அருள் பணியாளர் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து, இங்கு என்ன நடந்தாலும் அதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், எப்படி என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மக்களுடைய பாவங்களுக்காக தன்னுடைய சிலுவை சாவை மனமுவந்து ஏற்றுக்கொண்டாரோ, அதே போன்று நானும் இந்த மக்களுக்காக ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன் என்று அவர் தன் மனதுக்குள்ளே சொல்லிக் கொள்ளுகிறார். அப்பொழுதுதான் அங்கே அந்த முகாமில் இருந்த பிரான்சிஸ் கஜவுக் செனிக் என்ற ஒரு மனிதன் இந்த வதை முகாமில் இருக்கிற இந்த சூழலையெல்லாம் பார்த்து, ஐயோ என்னுடைய குழந்தை என்ன ஆகுமோ, என் மனைவிக்கு என்ன நேருமோ என்று கண்ணீர் விட்டு அழ ஆரம்பிக்கிறான். இதை பார்த்த இந்த அருள் பணியாளர், பரவாயில்லை, நான் என்னை இழந்தாலும் இந்த மனிதன், இந்த சகோதரன் தன்னுடைய கண்ணீரினால் இவ்வளவு ஆழமாக அவன் மனவேதனைப்படுகிறானே, அவனுக்காக நான் இதை ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லி அவனுடைய இடத்திலே இவர் போய் நிற்கிறார். இவர் அங்கே அந்த வதைக்குள்ளே சிக்க வைக்கப்படுகிறார். இறுதியிலே ஊசி போட்டு அங்கே அவர் கொலை செய்யப்படுகிறார். இத்தகைய தியாக உள்ளத்தோடு எப்பொழுது அன்னை மரியாவினுடைய காட்சியிலே தன் வாழ்வு முழுவதுமாக தூய்மையை ஏற்றுக்கொண்டு தூய வாழ்வு வாழ்ந்த அந்த அருள் பணியாளர், பின்னாளிலே இந்த சிவப்பு கிரீடம் என்று சொல்லப்படுகிற தியாக வாழ்வை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதற்கு தயாராக இருக்கிறியா என்று கேட்ட பொழுது, அதையும் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொன்னவர் இறுதியாக இன்னொருவருக்காக தன் வாழ்வையை கொடுத்து அங்கே தியாகம் செய்யக்கூடிய அந்த சிவப்பு கிரீடத்தின் அடையாளத்தை தன்னுடைய வாழ்வின் அடையாளமாக அங்கே மாற்றுகிறார். எனவே கடவுளுக்கு உகந்த வாழ்வு வாழ்ந்து தன்னையே அவர் இழந்து மற்றவருக்காக தன் உயிரை தியாகம் செய்கிறார். இந்த அருள் பணியாளர்தான் சிறை கைதிகள், சிறையில் வாடுவோர், சிறை பணியாற்றுகின்றவர்கள் இவர்களுக்கெல்லாம் பாதுகாவலராக இருக்கக்கூடிய மேக்ஸ்மிலியன் கோல்ஃபே என்று சொல்லப்படுகிற புனிதராவார். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள விரும்புகிறோம். ஒரு குழந்தையை வீட்டில் ஏற்றுக்கொள்ளுகிறோம், அதனுடைய வளர்ச்சியை ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஒருவர் முதல் முதலில் கல்லூரிக்கு போகிறார் என்று சொன்னால் அந்த நட்பு வட்டாரங்கள், காலச்சூழல்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளுகிறோம். அதே போன்று நமக்கென ஒரு வாழ்க்கை முறை வருகிற பொழுது, பண்பாடு, கலாச்சாரம், பழக்க வழக்கங்கள் வருகிற பொழுது அதை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம். அதே போன்று நம்முடைய தனிப்பட்ட வாழ்வுக்கு எவையெல்லாம் தேவைப்படுகிறதோ அவற்றையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் ஏற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறோம். இப்படியாக பிறந்தது முதல் இறக்கின்ற வரை நாம் எல்லாவற்றையுமே நம்முடைய சூழலுக்கு ஏற்ப ஏற்றுக்கொள்ளுகிறோம். இவற்றையெல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிற நாம் இறைவனை எந்த அளவு ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்பதுதான் இன்றைய இறைவாக்கு வழிபாடு நமக்கு கொடுக்கிற ஆழமான சிந்தனையாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எல்லாவற்றுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிற நாம் இறைவனை எந்த அளவு ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம், அல்லது இறை வார்த்தைக்கு நம்மையே ஒப்பு கொடுத்து இறை வார்த்தையின்படி செவிசாய்த்து இறைவனுக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ இறைவனை எந்த அளவு நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்று நடக்க விரும்புகிறோம் என்பதைத்தான் இன்றைய நாளிலே இயேசு தன் வாழ்வின் வழியாக நமக்கெல்லாம் அழைப்பு கொடுக்கிறார். பிரியமானவர்களை, இன்றைய நற்செய்தி பகுதியிலே இயேசுவை தன் சொந்த ஊரிலே அங்கு இருக்கிற மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, புறக்கணிக்கிறார்கள். இவன் தச்சன் மகன்தானே, இவன் மரியாவின் மகன்தானே, இவனுடைய சீடர்கள் எல்லாம், இவனுடைய சகோதர சகோதரிகள் எல்லாம் நம்மிடம் இருக்கிறார்களே என்று சொல்லி அங்கு இருக்கிற மக்கள் என்ன செய்கிறார்கள், அவரை ஏற்றுக்கொள்ள தயங்குகிறார்கள். அவரை மலை மீது இருந்து அங்கே கீழே தள்ளிவிடலாம் என்று கூட அவர் யோசிக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அங்கே அவர்களிடம் இருந்த நம்பிக்கையின்மையை கண்டு ஒரு சில புதுமைகளை, அற்புதங்களை மட்டும் நிகழ்த்திவிட்டு அங்கிருந்து கடந்து செல்லுகிறார். இதுதான் நற்செய்தி பகுதி. இன்றைய முதல் வாசகத்திலே இஸ்ரேல் மக்கள் மோசேயினுடைய அந்த மாபெரும் வழிகாட்டுதலின் வழியாக ஆண்டவர் தங்களுக்கென கொடுத்த ஆசீர்வாதத்தை மோசே எங்களுக்காக பெற்றுக் கொடுத்தார் என்ற மனநிறைவோடு அங்கே வருகின்ற பொழுது இஸ்ரேல் மக்கள் மூன்று விதமான விழாக்களை அங்கே கொண்டாடி மகிழ்கிறார்கள். ஒன்று, அங்கே அறுவடை விழாவை கொண்டாடுகிறார்கள், அதாவது முதற் கதிர்கட்டு விழாவை அங்கே கொண்டாடுகிறார்கள். இரண்டாவதாக கூடார விழாவை கொண்டாடுகிறார்கள். மூன்றாவதாக பரிகார விழாவை அங்கே கொண்டாடுகிறார்கள். இந்த மூன்று விழாக்களை தான் இன்றைய முதல் வாசகத்திலே மோசே எப்படி கொண்டாட வேண்டும், ஏன் கொண்டாட வேண்டும், யாருக்காக கொண்டாட வேண்டும், எப்படிப்பட்ட மனநிலையில் கொண்டாட வேண்டும், எதையெல்லாம் கடவுள் குறித்த பார்வைக்கு உகந்தவாறு நாம் கொண்டாட வேண்டும், எதை கடவுள் விரும்புகிறார் என்பதை சிந்தித்தவாறு கொண்டாட வேண்டும், அதன் வழியாக நாம் எதை பெற்றுக்கொள்ளுகிறோம் அல்லது எதை ஏற்றுக்கொள்ளப் போகிறோம் என்பதையெல்லாம் மிக தெள்ள தெளிவாக விவரமாக அங்கே மோசே வழிகாட்டுகிறார். அதன்படி மக்கள் எல்லோரும் ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அங்கே இந்த விழாக்களை கொண்டாடுகிறார்கள். விழாக்களை கொண்டாடி மகிழ்கிற அவர்கள் நிச்சயமாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதால் அபரிவிதமான ஆசீர்வாதங்களை அங்கே பெற்று மகிழ்கிறார்கள் என்பதுதான் முதல் வாசகத்தினுடைய பின்னணியாக இருக்கிறது. ஆனால் இன்றைய நற்செய்தி பகுதியிலே எப்படி இஸ்ரேல் மக்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே எகிப்தின் அடிமைத்தனத்திலே அந்த மன்னனுடைய அடிமைத்தனத்தை ஏற்றுக்கொண்டார்கள், அங்கே இருந்த துன்பம் துயரங்களை ஏற்றுக்கொண்டார்கள், அங்கிருந்த மக்களுடைய வாழ்க்கை முறைகளை, பண்பாடு, கலாச்சாரங்கள், தெய்வங்கள், வழிபாட்டு முறைகள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்ட பொழுது கடினப்பட்டு அங்கே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த கடின வாழ்வுக்குள்ளே இருந்த அந்த மக்கள் தங்களுடைய கூக்குரலை ஆண்டவரை நோக்கி எழுப்பியதால் ஆண்டவர் அவர்களுடைய கூக்குரலை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு விடுதலை வாழ்வை கொடுக்கிறார். இந்த விடுதலை வாழ்வினுடைய ஒரு நீட்சியாக தொடர்ச்சியாக தான் இங்கே மூன்று விழாக்களை அவர்கள் கொண்டாடுகிற பொழுது ஆண்டவர்தான் எங்களுக்கு எல்லாம், அவர் கொடுப்பது தான் எங்களுடைய வாழ்வு என்று சொல்லி அந்த மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் இன்றைய நற்செய்தியில் இயேசு தன்னையே முழுவதுமாக வெளிப்படுத்துகிறார். லூக்கா நற்செய்தி 4 அதிகாரத்திலே, நான் யார், என்னுடைய வாழ்க்கை என்ன, நான் எப்படிப்பட்ட பணி செய்ய வந்திருக்கிறேன், நான் எந்த மக்களுக்காக அனுப்பப்பட்டிருக்கிறேன், என்னை யார் அனுப்பினார், நான் யாருடைய பெயரால் வந்திருக்கிறேன் என்று விலாவிரியாக அங்கே இயேசு சொன்ன பொழுதும் கூட அந்த மக்கள் இயேசுவை புறக்கணித்து ஏற்றுக்கொள்ள மனமில்லாதவர்களாக இருந்தார்கள். நீங்களும் நானும் இன்றைய நாளில் சிந்திக்க வேண்டியது இதுதான். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ள தயங்கக்கூடாது. ஆண்டவருடைய உண்மையான விசுவாசம் உள்ள மக்களாக நாம் வாழுகிறோம் என்று சொன்னால் இறைவன் நமக்கென கொடுக்க விரும்புகிற எல்லாவற்றையும் தள்ளிவிடாமல், புறக்கணிக்காமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கைக்கு இறைவன் என்ன திட்டம் வகுத்திருக்கிறாரோ அவற்றை மனமுவந்து ஏற்றுக்கொள்ள நம்மையே நாம் தயார் செய்ய வேண்டும். இதைத்தான் எரேமியா புத்தகம் 29:11 இறை வார்த்தையிலே, ஆண்டவர் உங்களுக்கென உருவாக்கி இருக்கிற திட்டமானது கேடு விளைவிப்பதற்கான திட்டம் அல்ல, மாறாக நல்வாழ்வை கொடுப்பதற்கான திட்டம் என்று சொல்லப்படுகிறது. இப்படி என்றால் அன்புக்குரியவர்களே, நாம் இறைவனுடைய திட்டம் எது என்று புரிந்து கொண்டாலே போதும் இறைவனை நாம் எளிதாக ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனால் என்ன பிரச்சனை என்று சொன்னால், கடவுள் நமக்கென வைத்திருக்கிற திட்டம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்வதும் கிடையாது, ஏற்றுக்கொள்வதும் கிடையாது, அதை பற்றி சிந்திப்பதும் கிடையாது. இதைத்தான் 3 பரிமாணங்களில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். 1, நாம் தன்னை ஏற்றுக்கொள்ள முதலில் கற்றுக்கொள்ள வேண்டும். அதென்ன தன்னை ஏற்றுக்கொள்வதென்றால், என்னை நான் முதலில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கென கடவுள் எந்த திட்டத்தை வைத்திருக்கிறார், என்னுடைய வாழ்க்கைக்கு கடவுள் எதை கொடுக்க விரும்புகிறார், என்னுடைய வாழ்க்கை சூழலுக்கு ஏற்ப கடவுள் என்னிடம் என்ன எதிர்பார்க்கிறார் என்று ஒருவர் சிந்திக்க ஆரம்பிக்கின்ற பொழுதுதான் அவர் தன்னையே ஏற்றுக்கொள்ள அங்கே தன் வாழ்வை அர்ப்பணிப்பதாக பார்க்கிறோம். இதைத்தான் ஆபிரகாம் 12 அதிகாரம் தொடக்க நூலிலே என்ன செய்கிறார், ஆண்டவருக்கு முன்பாக நம்பிக்கை வாழ்வு வாழ்வதற்கு தன்னை யார் என்பதை முதலில் புரிந்து கொள்கிறார். அதே போன்று தாவீது ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கு தான் பாவி என்பதை அவர் அங்கே ஏற்றுக்கொள்ளுகிறார். அதனால் தான் திருப்பாடல் 50 நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், திருப்பாடல் 51:52 ஆண்டவருடைய அளப்பரிய ஆசீர்வாதம் எப்படி தாவீதுக்கு கிடைத்தது என்று அவர் அங்கே பாடுவதாக பார்க்கிறோம். இதையெல்லாம் விட ஒருவர் நம்மை நாமே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பேதுரு இவ்வாறாக நமக்கு வழிகாட்டுகிறார். 1 பேதுரு 2:11 இறை வார்த்தையிலே, ஆன்மாவை எதிர்த்து போர் புரியும் ஊனியல்பின் இச்சைகளை விட்டுவிடும்படி உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இந்த உடலை, இந்த உடல் சார்ந்த இந்த தனிமனித வாழ்வுக்கு எவையெல்லாம் தடையாக இருக்கின்றதோ அவற்றை நாம் விட்டுவிடுகின்ற பொழுது இறைவனை நாம் ஏற்றுக்கொள்ள நம்முடைய வாழ்வை நாமே மாற்றியமைக்கிறோம். அதுதான் தன்னை தானாக ஏற்றுக்கொள்வது. என்னுடைய வாழ்வை, என்னுடைய உடலை, என்னுடைய சிந்தனையை நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் அளவு மாற்றுவதுதான் முதல் காரியம். அதுதான் தன்னை ஏற்றுக்கொள்வது. இதைத்தான் கொரிந்தியர் எழுதிய முதல் திருமுகத்திலே புனித பவுலடியார் 3 அதிகாரத்திலே 16 இறை வார்த்தையிலே, தூய ஆவி தங்கும் ஆலயம் என்று உங்களுக்கு தெரியாதா என்று நம்மை பார்த்து கேட்கிறார். 2, பிறரை ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது நாம் இறைவனையே ஏற்றுக்கொள்ளுகிறோம். எனவேதான் 10 கட்டளைகள் கொடுத்த பொழுதும் கூட ஏசு கிறிஸ்து அதை 2 கட்டளைக்குள் அங்கே அடக்கி விடுகிறார் என்று சொன்னால் அதன் பின்னணி என்ன? ஒன்று, நீங்கள் கடவுளை அன்பு செய்ய வேண்டும். இன்னொன்று, நீங்கள் அயலாரை அன்பு செய்ய வேண்டும். ஆக அயலாரை அன்பு செய்வது என்பது மற்றவரை, அடுத்தவரை, அயலாரை ஏற்றுக்கொள்வது என்று பார்க்கிறோம். இதைத்தான் பிலிப்பியர்கள் எழுதிய திருமுகத்திலே 2:4 இறைவார்த்தையிலே, உங்களை சார்ந்தவற்றில் அல்ல, மாறாக மற்றவரை சார்ந்தவற்றிலே அக்கறை கொள்ளுங்கள் என்று பவுல் கொடுக்கிறார். அதே போன்றுதான் சாமுவேலுக்கு எழுதிய 16:7 இறைவார்த்தையிலே, வெளிப்புற தோற்றத்தையோ அடையாளத்தையோ அவர்களுடைய வெளிப்புற செயல்பாடுகளை வைத்து ஒருவரை நீங்கள் மதிப்பிடாதீர்கள் என்பதற்காக ஆண்டவர் சொல்வதுதான், மனிதர்கள் வெளிப்புறத்தை பார்க்கிறார்கள், ஆனால் ஆண்டவரோ அகத்தை பார்க்கிறார் என்று சொல்வதனுடைய அடிப்படையை நாம் மற்றவரை ஏற்றுக்கொள்ள தயங்கக்கூடாது என்பதுதான். ஒருவரை நாம் ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக கடவுளின் அன்பை அவர்களிடத்திலே நாம் காட்டுவோம். அப்படி என்றால் நாம் கடவுளை ஏற்றுக்கொண்டதை அந்த மனிதரும் புரிந்து கொள்வார். இதைத்தான் எபேசியர்களது 5:29 இறைவார்த்தையிலே பார்க்கிறோம், தம்முடைய உடலை எவரும் வெறுப்பதில்லை, அதை பேணி வளர்க்கிறார். ஆக நாம் நம்முடைய உடலை வெறுக்கவில்லை என்று எந்த அளவு நம்புகிறோமோ அந்த அளவு நாம் அடுத்தவரையும் வெறுப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கக்கூடாது என்று பவுலடியார் அங்கே சொல்கிறார். இறுதியாக நாம் இறைவனை ஏற்றுக்கொள்ள தயக்கம் காட்டக்கூடாது. அன்புக்குரியவர்களே, யோவான் செய்தி 1:11 இறைவார்த்தையிலே, அவர் தமக்குரியவர்களிடம் வந்தார், அவருக்கு உரியவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அங்கே யோவான் செய்தியாளர் சொல்லுகிறார் என்று சொன்னால், இயேசு வந்தார், இயேசு தம் வல்லச்செயல்களை நிகழ்த்தி தன் தந்தையிடம் பெற்றுக்கொண்ட எல்லா விதமான செயல் திட்டங்களையும் இறை திருவுளத்தை நிறைவேற்ற தன்னையே ஒப்பு கொடுத்திருக்கிறார் என்ற மனநிலையில் வந்த பொழுது அவருக்கு உரியவர்கள் யார்? நாம் தான். நாம் இறைவனை ஏற்றுக்கொள்ளவில்லை, எனவேதான் அவருடைய வல்ல செயல்கள் எதுவும் நம்மிலே நிகழாதவாறு இருக்கிறது. காரணம் ஒன்றே ஒன்றுதான், அன்று நாசரேத்தில் இருந்த மக்களை போன்று நாமும் நம்பிக்கையின்மையால் வாழ்கிறோம் என்பதுதான் உண்மை. அதே போன்றுதான் திமேத்துக்கு எழுதிய 2:15 இறை வார்த்தையிலே, தன்னடக்கத்தோடு நம்பிக்கை அன்பு தூய வாழ்வு ஆகியவற்றில் நிலைத்திருந்தால் நீங்கள் மீட்பு பெறுவீர்கள் என்று பவுல் சொல்வதனுடைய அடிப்படை நோக்கமே, ஒருவர் இறைவனை ஏற்றுக்கொண்டார் என்றால் அவரிடத்திலே நம்பிக்கை இருக்கும், அன்பு இருக்கும், தூய வாழ்வு இருக்கும். இந்த நம்பிக்கை, அன்பு, தூய வாழ்வு, இந்த மூன்றுமே ஒருவர் தன்னை ஏற்றுக்கொள்வதற்கும், ஒருவர் பிறரை ஏற்றுக்கொள்வதற்கும், ஒருவர் இறைவனை முழுமையாக ஏற்றுக்கொள்வதற்கும் அங்கே வழியமைத்து கொடுக்கிறது என்று பார்க்கிறோம். சிந்திப்போம், நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் எதை குறித்து ஓடிக்கொண்டிருக்கிறோம், எதை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம், எதை குறித்து நம் வாழ்க்கையை உந்தி தள்ளுகிறோம், எதை குறித்து நம்முடைய வாழ்க்கை சூழலெல்லாம் அமைந்திருக்கிறது என்று பார்ப்போம். பிரியமானவர்களை, ஒன்றை ஒன்றை மட்டும் தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இறைவனை ஏற்றுக்கொள்வதற்கு நீங்கள் எல்லாவற்றையும் இழக்கலாம், தவறில்லை. ஆனால் இறைவனை இழந்து விடுவதற்கு எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள தயவு செய்து கற்றுக்கொள்ளாதீர்கள். இதை எப்படி புரிந்து கொள்ளலாம்? உதாரணமாக நாம் திருப்பள்ளிக்கு செல்ல வேண்டும். குறைந்தபட்சம் வாரத்தில் 1 நாம் திருப்பள்ளிக்கு செல்ல வேண்டும், ஞாயிற்றுக்கிழமைகளிலே. ஏனென்றால் அது திருச்சபையினுடைய கட்டளை. ஆக அந்த ஞாயிற்றுக்கிழமையாவது நாம் திருப்பள்ளிக்கு செல்ல வேண்டிய நாம் அன்று கூட கடவுளுக்கு நேரம் கொடுக்கவில்லை என்று சொன்னால் நாம் கடவுளை விட்டுவிட்டு, கடவுளை ஏற்றுக்கொள்ளாமல், கடவுளை இழந்துவிட்டு மற்ற எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால் மத்தியுனர் செய்தியாளர் கொடுக்கின்ற செய்தி, ஒருவர் எல்லாவற்றையும் ஆதாயமாக்கி கொண்டு தன் ஆன்மாவையே இழந்தார் என்றால் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? ஆக நம்முடைய வாழ்க்கையில் பிரியமானவர்களை, பேதுரு சொல்வது போலதான் தன்னுடைய 5:8 இறைவார்த்தையில் சொல்கிறார் அல்லவா, விழிப்பாக இருங்கள், கர்ஜிக்கும் சிங்கம் போல அழகை யாரை விழுங்கலாம் என்று சொல்லி அங்கே அலைந்து துரிந்து கொண்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். நீங்களும் நானும் சாதாரண எளிய மனிதர்கள். ஆண்டவருக்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கையை வீழ்த்திவிடக்கூடிய மனிதர்கள், பொருட்கள், அழகையின் சக்திகள், சாத்தானின் சூழ்ச்சிகள் எல்லாம் நம்மை சுற்றி வருகிற பொழுது இவற்றையெல்லாம் நாம் ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம் என்று சொன்னால் ஆண்டவரை அங்கே ஏற்றுக்கொள்ள வழி இல்லாமல் போய்விடும். எப்படி மேக்ஸ்மில்லியன் கோல்ஃபே தன்னுடைய வாழ்க்கையில் இரண்டு கிரீடங்களை சுமக்க ஆரம்பித்தார், தூய்மை மற்றும் தியாகம். இந்த இரண்டு கிரீடங்களையும் அவர் ஒரு சேர நான் ஏற்க தகுதி உள்ளவன் என்பதை ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார், எனவே நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி அவர் ஏற்றது போல நாம் நம்முடைய வாழ்க்கையில் இறைவனை ஏற்றுக்கொள்வதற்கு தூய வாழ்வை அல்லது தூய்மையை பேண வேண்டும். அதற்கு ஒன்றே ஒன்றுதான் நாம் செய்ய வேண்டும், நம்முடைய பாவங்களை எல்லாம் ஆண்டவரிடத்திலே அறிக்கையிட வேண்டும், நம்முடைய குற்றம் குறைகளை எல்லாம் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும், நம்முடைய பலவீனங்களை எல்லாம் ஆண்டவர் பலமாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி அவரிடத்திலே நாம் முழந்தால் படியிட்டு தினந்தோறும் ஜெபிக்க வேண்டும் அன்புக்குரியவர்களே. அவ்வளவுதான், யார் ஒருவர் தூய வாழ்வை பேணுகிறோமோ அவர்கள் நிச்சயமாக கடவுளை ஏற்றுக்கொள்கிறார்கள். இரண்டாவதாக தியாகம் செய்ய வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் இறைவனை ஏற்றுக்கொள்வதற்காக எல்லாவற்றையுமே நாம் தியாகம் செய்ய வேண்டும். நம்முடைய வாழ்க்கையின் அடிப்படை தேவைகளாக இருக்கிற உணவு, உடை, இருப்பிடம் இதை ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு கொடுப்பார். இதை தவிர வேறு எது நம்மிடம் வந்தாலும் இதை தியாகம் செய்வதற்கு நமக்கு மனம் இருந்தது என்று சொன்னால், நம்முடைய உயிரை கூட நாம் தியாகமாக கொடுக்க நமக்கு மனம் இருந்தது என்று சொன்னால் நிச்சயமாக நாம் இறைவனை ஏற்றுக்கொண்டுதான் வாழ்கிறோம், அவரை ஒருபோதும் நாம் புறக்கணிப்பதில்லை என்ற மன நிறைவும் மன நிம்மதியும் நிறைவான ஆசீர்வாதமும் நமக்கு தங்கும் என்பதைத்தான் இன்றைய நாளினுடைய இறைவாக்கு வழிபாடும் நான் சுட்டி காட்டிய புனிதருடைய வாழ்க்கையும் நமக்கு சொல்கிறதென்றால் நீங்களும் நானும் சிந்தித்து பார்ப்போம். இறைவனுடைய ஆசீரை நாம் பெற வேண்டுமென்றால் நான்கே நான்குவற்றை நீங்கள் கடைபிடியுங்கள். ஒன்று, இஸ்ரேல் மக்கள் கடவுளுக்கு கீழ்ப்படிந்தது போல நாமும் கீழ்ப்படிவோம். இரண்டு, இஸ்ரேல் மக்கள் கடவுள் மீது கொண்டிருந்த நம்பிக்கை, நாசிரேத்து அல்லாமல் மற்ற பகுதியில் எல்லாம் இயேசு கிறிஸ்து ஆற்றிய புதுமலை கண்டு நம்பி வந்த மக்களைப் போல நாமும் நம்பிக்கையோடு வாழ வேண்டும். மூன்றாவது, இயேசுவினுடைய சொந்த ஊரிலே இயேசுவை மக்கள் புறக்கணித்தது போல நாம் புறக்கணிக்காமல் வாழ வேண்டும். நான்காவதாக, முற்சார்பு எண்ணங்கள் இல்லாமல் நாம் பயணிக்க வேண்டும். இந்த நான்கும் நம்முடைய வாழ்க்கையில் நான்கு தூண்களாக இருந்தது என்று சொன்னால் நிச்சயமாக இயேசுவினுடைய ஆசீர்வாதம் மேலும் மேலுமாக நம்மிடம் வந்து தங்கும். இதைத்தான் ஆகாய் புத்தகம் 2:19 கடவுள் இவ்வாறாக நமக்கு ஆசீர்வாதம் கொடுக்கிறார். யார் ஒருவர் கீழ்ப்படிந்து வாழ்கிறாரோ, யார் ஒருவர் நம்பிக்கையோடு இருக்கிறாரோ, யார் ஒருவர் புறக்கணிக்காமல் இருக்கிறாரோ, யார் ஒருவர் முற்சார்பு எண்ணங்களையெல்லாம் துடைத்து விட்டு வருகிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்க விரும்புகிற ஆசீர்வாதம் இதுதான். இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். ஆமீன்.